முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வியாழனன்று தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு உழவர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு திருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கின்றோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை திருவள்ளுவர் தினம். இந்த வார நிகழ்ச்சி, நம்முடைய சங்கம் நிகழ்ச்சி, திருவள்ளுவரை போற்றும் நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. இதோ அவர் உழவர்களுக்காக அளித்த இரண்டு குரல்களை பார்ப்போமா? முதல் குரல், பலகுடை நிழலும் தன் குடை கீழ் காண்பர் அலகுடை நிழலவர். இதனுடைய விளக்கம் என்னன்னா, உழவு தொழிலில் ஈடுபடும் ஈகை பண்பு கொண்ட உழவர்கள் பல மன்னர்களின் குடையின் நிழலிலேயே வாழும் மக்களை எல்லாம் தம் ஈகை குடையின் நிழலில் வாழச் செய்பவர் ஆவார் என்று உழவர்களின் பெருமை சொல்கிறார். அடுத்த குரலில், இரவார் இறப்பார் கொன்று ஈவார் கரவாது கை செய்தோன் மாலையவர். தன் கைகளை கொண்டே உழவு தொழிலை செய்து உணவுப் பொருட்களை விளைவித்து உண்டு வாழ்வும் இயல்பினை உடைய உழவர்கள் ஒருபொழுதும் வேறு எவரிடமும் இறக்க மாட்டார்கள். தம்மை நோக்கி இறந்து வருபவர்களிடம் எதையும் ஒழிக்காமல் அவர் வேண்டும் அளவுக்கு உழவினை கொடுப்பார்கள் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். திருக்குறள், செந்தமிழ் நாடெனும் நந்தமிழ் நாட்டில் பெயரோடும் புகழோடும் தலை சிறந்து விளங்கிய ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களின் அறிவியலும் ஆற்றலிலும் தகுதியிலும் திறமையிலும் நனி சிறந்து திகழ்ந்த சீரோரான திருவள்ளுவர் பெருந்தகையரால் ஏற்றப்பட்ட நன்னெறி நூலாகும். அது உலகம் உய்யும் பொருட்டு உயர்நெறி காட்டி வந்த பெரும் பொது அறநூலாகும் திருக்குறள். ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கோ, இனத்தினருக்கோ, மொழியினருக்கோ, சமயத்தினருக்கோ, வகுப்பினருக்கோ, குழுவினருக்கோ, நிறத்தினருக்கோ, இயக்கத்தினருக்கோ மட்டும் பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டது அல்ல. உலகம் தழுவிய வகையில் எல்லா தரப்பு மக்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளதாய் எல்லோராலும் போற்றுவதற்குரியதாக எல்லா துறையினரும் பின்பற்றக்கூடியதாக அமைந்த ஒரு நூலாகும் திருக்குறளானது. சான்றோர் பொது பெருமக்களால் பொதுநூல், பொதுமறை நூல், பொது அறநூல், வாழ்வியல் நூல், வாழ்க்கை காட்டி நூல், அன்பு நெறி நூல், அறிவு நெறி நூல், பண்பாட்டு நூல், நீதி நூல், சட்ட நெறி நூல், பொருளியல் நெறி நூல், அரசியல் நெறி நூல், ஒழுக்க நூல், இன்பவியல் நெறி நூல், பேரிலக்கிய நூல் என்றெல்லாம் புகழப்படும் பெருமை வாய்ந்ததாகும். தமிழகம் வள்ளுவரை பெருந்தகையரை ஈன்றெடுத்து உலகிற்கு தந்தது என்றும், அத்தகைய செயலுக்கு கைமாறாக வான் புகழ் தமிழகம் உலகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டது என்பதும் வியந்து கூற புதுமை கவிஞர் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினருக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ்ந்துள்ளார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களோ, தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் அள்ளு தெரும் சுவை உள்ளுதோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று சிறப்பித்துள்ளார். குறட்பாக்கள் அனைத்தும் மிகச்சிறிய அளவில் ஏழு சீர்களை உடைய 1.75 அடியை கொண்ட குரல் வெண்பாவால் ஆனதாகும். கற்போர் உள்ளத்திலும் ஒவ்வொரு குரலின் சொல்லும் பொருளும் சுவையும் பயனுள்ளதாய் எளிதாக படிக்க வேண்டும் என்கின்ற சீரிய நோக்கத்துடன் வள்ளுவ பெருந்தகையாரால் குரல் வெண்பாக்களை பயன்படுத்தி உள்ளார். திருக்குறள் முப்பால் அறம் பொதுமறை பொய்யாமொழி என்பன போன்ற பல பெயர்களால் சான்றோர்களால் குறிப்பிடப்படுவது உண்டு. திரு என்ற சொல் தமிழில் 19 வகையான பொருள்களை உணர்த்தும் ஒரு சீரிய சொல் என்பர் சான்றோர்கள். குறட்பாக்களின் தன்னிகர் இல்லாத தனிச்சிறப்பு கருதியே குறட்பாக்கள் தொகுக்கப்பட்ட நூலுக்கு 19 சிறந்த பண்புகளை உணர்த்தக்கூடிய திரு என்கின்ற அடைமொழியை பிற்காலத்தில் தொகுப்பாசிரியர்கள் சேர்த்துள்ளார்கள்.
இனிய காலை வணக்கமும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். நேத்து திருவள்ளுவர் தினம், அதனால திருவள்ளுவரை பத்தி ஒரு சில வரலாற்று குறிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. இது வரலாற்று பதிவு. இச்சிறப்பு பெற்ற தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்க்கும் பெட்டகமாக திகழ்வது தமிழகம் தந்த வள்ளுவனால் தரணிக்கு சொன்ன திருக்குறள். அச்சுக்கூடங்கள் அறவே இல்லை, எழுதுபொருட்கள் தாளும் இல்லை, காகிதங்களை கண்டவர் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் பனை ஓலை துணை கொண்டு எழுத்தாணி கைகொண்டு எக்காலமும் போற்றும் முப்பாலாம் திருக்குறளை இம்மண்ணிற்கு வழங்கி சென்றான் வள்ளுவன். அறத்தை சொல்லிக் கொடுத்து பொருளை அள்ளி கொடுத்து இன்பத்தோடு வாழ வழிகாட்டிய நூல் திருக்குறள். உலக மக்களின் நல்வாழ்விற்கு ஊன்றுகோலாக இருந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. மழலை தொடங்கி நாட்டை ஆளும் மன்னன் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று பாதை காட்டிய பண்பாட்டு நூல். ஒரு தனி மனிதன் அவனது வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருக்குறளை முழுமையாக படித்து அதன் வழி வாழ்வேனே ஆனால் நிச்சயமாக குற்றங்களும் வன்மங்களும் இல்லாத சமுதாயம் சாத்தியமாகும். கடல் கடந்தும் வாழ்கிறது ஒட்டுமொத்த உலக அளவினான வாழ்வியலை பார்ப்போமேயானால் வன்மம் மட்டுமே தன் பாதையை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அறம் சார்ந்த வாழ்வியல் தடம் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவன் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதனை கணித்து எச்சரிக்கை செய்தான். குறளில் பல இடங்களில் தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறான். சமூகத்தின் வாழ்வியல் நெறிமுறைகளை கட்டமைத்து காட்டியிருக்கிறான். அரசியலை அலசி ஆராய்ந்திருக்கிறான். இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய இலக்கணம் கற்பித்து சென்றிருக்கிறான். வள்ளுவத்தின் வாழ்வியல் தத்துவங்கள் இன்றளவும் கடல் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குடும்ப வாழ்க்கை. வள்ளுவன் வாழ்வியலின் ஒவ்வொரு கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பண்பாட்டை கட்டிக்காத்த பண்பட்ட புலவன். வாழும் வாழ்க்கை அறத்தை முழுமையாக கொண்டிருக்க வேண்டும் என்று அன்றே பதிவிட்டு சென்றான். ஆனால் இன்றைய வாழ்க்கையில் அறம் அரிதாகி போய்விட்டது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் இல்லை, உண்மையும் இல்லை. விட்டு கொடுத்து போகாமல் வீதிக்கு வருகிறது குடும்ப ரகசியங்கள். அன்பை அடிநாதமாக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை முற்றிலும் மறைந்து இன்றைக்கு பணமா குணமா என்று பட்டிமன்றம் நடத்தும் அளவிற்கு குடும்ப வாழ்க்கை மாறிப்போய்விட்டது. பண்பாட்டு சிதைவுகள் பட்டி தொட்டி எங்கும் பரவிவிட்டது. பணமே பிரதானம் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அது அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் அடிப்படையான அன்பும் அறனும் இல்லாத வாழ்க்கை வன்மம் சூழ்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அற வாழ்க்கையின் அடிச்சுவட்டை அழுத்தமாக பதிவு செய்த குறள் இது. வாய்மை. உண்மையும் நேர்மையும் என்ன விலை என்று கேட்கும் அளவிற்குத்தான் இன்றைய வாழ்வியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்பினார் கெடுவதில்லை என்கிறது நம் பழமொழி. ஆனால் நம்பி கெட்டவர்கள் நம்மில் பல பேர். பொய்யும் புரட்டும் சமூகத்தில் வேர்விட்டு படர்ந்து போய் கிடக்கிறது. அர்ச்சந்திரன் என்ற மன்னன் நம் பாரத தேசத்தில் வாழ்ந்த வரலாறு பல பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். வாய்மை தவறாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் அவனது ஆசை. இதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். தான் ஆண்ட நாட்டை இழந்தான், கட்டிய மனைவியை இழந்தான், பெற்ற பிள்ளையை பிரிந்தான், கடைசியில் சுடுகாட்டில் பிணமெறுத்தான். எந்த நிலை வந்தாலும் ஏற்றுக்கொண்டானே தவிர அதற்காக அவன் பொய் சொல்லி வாழ்ந்து சுகபோகம் அனுபவிக்கவில்லை. ஆனால் இன்றைய வாழ்க்கை சுகபோகம் மட்டும் கிடைத்தால் போதும், அதற்காக எந்த பொய்யையும் சொல்ல தயார் என்றுதான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்மை தவறிய வாழ்க்கையை வாழாதீர்கள் என்று வழிகாட்டி சென்றவன் வள்ளுவன். மது மாது சூது இல்லாத வாழ்க்கையை வள்ளுவன் வழிமொழிகிறான். ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த இடத்திலும் வள்ளுவன் சுட்டிக்காட்டி செல்லவில்லை. மனிதனை மனிதனாக மட்டும் பாவித்து சென்றவன் வள்ளுவன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றுதான் சொன்னானே தவிர பிறப்பால் வேறுபாட்டை சுட்டிக்காட்டாத சமத்துவ நாயகன் வள்ளுவன். ஆனால் இன்று ஜாதியால் மதத்தால் பணத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கோடு போட்டு பிரித்து காட்டும் கேடுகட்ட சமூகமாக மாறிப்போய்விட்டது. தமிழ்ச் சான்றோர். நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வள்ளுவனின் பண ஓலை எழுத்துக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏவுகணையை விட வேகமாக கடலும் கண்டமும் கடந்து தமிழையும் தமிழனையும் அடையாளப்படுத்தியது. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று குன்றின் மேலிட்ட விளக்காக வள்ளுவத்தை புகழ்ந்து சென்றாள் அவ்வை பிராட்டி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி தன் பங்கிற்கு வாழ்த்திச் சென்றான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் வள்ளுவத்தை வாழ்த்தி பதிவிட்டு சென்றான். வாழும் குரலையும் வாழ்ந்து மறைந்த வள்ளுவனையும் நம் தமிழ் சான்றோர் வாழ்த்தி வணங்கி சென்றிருப்பது வள்ளுவம் என்னும் வாழ்வியல் நூலுக்கு கிடைத்த பெருமை. வந்தோரை வரவேற்று வயிற்றுக்கு உணவிட்டு முகம் மலர கண்டு களித்து கொண்டாடுவது தமிழரின் விருந்தோம்பல் பண்பாடு. இதற்கும் இலக்கணம் சொன்னான், மோப்பக் குழையும் அணைச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து என்று. உலக அரங்கில் தமிழரின் விருந்தோம்பலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பறைசாற்றிச் சென்றவன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்றும் ஏழு வார்த்தைகளில் வாழ்க்கையின் வெற்றிக்கான சூட்சுமத்தை விதைத்துச் சென்றவன். ஒவ்வொரு குரலிலும் உள்ள ஏழு வார்த்தைகளும் ஏழு கடலையும் தாண்டி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளுவத்தின் வார்த்தைகளில் வலிமையும் வாழ்வியலும் உலக அரங்கில் ஒளித்துக் கொண்டிருக்கிறது. தர்மத்தின் வாழ்வுதனை ஒரு தமிழனான் உலகத்திற்கு உறக்கச் சொல்லிய தமிழர்களின் தல வரலாறு சொல்லும் தமிழ் பெட்டகம்தான் திருக்குறள். வள்ளுவத்தை படிப்போம், அதன் வழியில் பயணிப்போம். வாழ்க திருவள்ளுவர் தினம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். Yeah.
அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
Vaalayile parappi vachu
parappi vachu
porigadale nerappi vachu பத்திகளை ஏத்தி வச்சு
ஏத்தி வச்சு
முழு தேங்காய் உடச்சு வச்சு
உடச்சு வச்சு
ஏழ மக பூச வச்சா ஏத்துக்கணும் நில மகளே இட்ட வெத நெல்மணியா ஆக்கி தரும் குலமகளே
ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு சோறு போடு பாடுபட்டா பொங்கலையோ பூமி இது பூமி இது பூமியத்தம் மிஞ்சுகிற சாமி எது சாமி எது இந்த காணி நிலந்தா நாம கேட்ட வரந்தா என்றும் இல்லை என்று சொல்லாமல் தான் அள்ளி கொடுக்கும் ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு சோறு போடு எல்லாம் முளைச்சி வரும் நேரம் நேரம் பிறந்திருச்சி நமக்கு நல்ல யோகம் யோகம் உழைக்கிறவன் பெருமை எல்லாம் ஊரே பேசும் உழவனுங்க இழைச்சி புட்டா ஏது தேசம் பட்டணத்து மக்கள் எல்லாம் சொத்துலதான் கைய வெக்க பட்டிக்காட்டு சுப்பன் குப்ப சேத்துலதான் கால வெப்பா என்னாடுமே ஏர் முடிச்சா எல்லாம் வந்திடும் நெல்லுமணி மின்னிடும் பொன்னுமணி ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு சோறு போடு இந்த காணி நலந்தா நாம கேட்ட வரந்தா என்று இல்லை என்று சொல்லாமல் தானடி கொடுக்கும் ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம்
ஆறு கருவாய் எடுத்துக்கிட்டு வாங்க யாரும் கதிரடிச்சு களத்துல தான் ஓரா சேர்த்து மதர் இருந்தா முரத்துல தான் காட்டில் தூத்து
அறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று அமரகவி பாரதி பேச வருகின்றான். யாம் அறிந்த புலவரிலே என்று சொன்ன பாரதி கம்பனை முதலில் வைத்து வள்ளுவனை இரண்டாவது வைத்து மூன்றாவது இடத்திலே இளங்கோவை வைக்கின்றானே என்கின்ற ஒரு கேள்வி எழக்கூடும். ஆனால் பாரதி இரண்டு புறமும் கம்பனையும் இளங்கோவையும் வைத்து நடுவிலே வள்ளுவனை வைத்ததற்கான காரணம் வள்ளுவனை தொட்டு வள்ளுவனை சார்ந்து வள்ளுவனின் வழியிலே நின்று பாடியவன் கம்பன் என்பதனாலேயும் வள்ளுவனின் வழித்தோன்றலைப் போன்றே சிலம்பிலே பல இடங்களிலே குரட்பாக்களை எடுத்தாண்ட காரணத்தினால் இளங்கோவடிகளையும் இரண்டு வரும் நிறுத்தி நடுவிலே வள்ளுவனை நிறுத்தி பாடுகின்றான் பாரதி. இதிலே ஒரு கேள்வி எழுந்த பொழுது நான் அதற்கு சொன்ன பதில், தமிழர்களின் கையிலே இருக்கிற தராசில் இரண்டு புறமும் தட்டுக்களாக கம்பனும் இளங்கோவும் இருக்க நடுவிலே முள்ளாக வள்ளுவன் இருப்பதனாலேதான் பாரதி அவனை நடுவிலே நிறுத்தி இருவரையும் இருவரும் வைத்து பார்க்கின்றான் என்று நான் அதற்கு பதிலை சிந்தித்தேன். அப்படி சிறந்த வள்ளுவன் உலகத்தில் எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் எந்த இனத்தவரும் எந்த மதத்தவரும் எந்த மொழி பேசுகிறவரும் தங்கள் வாழ்நாளில் இல்லை அரசியல் வாழ்க்கையில் அதைவிட சிறப்பாக காதல் வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்தேகங்களை கூட கேட்டவுடன் பதில் தருகிற ஒரு மிகப்பெரிய அறிஞனாக வள்ளுவன் நம் முன்னாலே நிற்கின்றான். எந்த கேள்விக்கும் அவனிடம் பதில் உண்டு. அவனிடம் பதில் இல்லாத கேள்விகளை நம்மாலேயே தயாரிக்க முடியாது என்கிற அளவுக்கு மிகச்சிறந்த அறிஞர் பெருமகனாக வள்ளுவன் நிற்கிறான். வள்ளுவனை குறித்து ஒரு சிந்தனையை இதுவரை நம்முடைய பெரியவர்கள் பேராசிரியர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். அவன் எந்த இடத்திலேயும் தன்னுடைய மதத்தை இனத்தை மொழியை பேசியவன் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் என்னுடைய சிந்தனை, தமிழனாக பிறந்த எந்த அறிஞனும் தமிழை தாய்மொழியாக கொண்ட எந்த மனிதனும் எந்த இடத்திலாவது தன்னுடைய தாய்மொழியை சொல்லியே தீர்வான் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கையில் வள்ளுவப் பேராசான் எப்படி தாய்மொழியாம் தமிழ் மொழி பற்றி பேசாமல் இருந்திருப்பான் என்கிற சிந்தனை என்னுள்ளே எழுந்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது, மொழி குறித்து வள்ளுவன் பேசுகிறான், நான் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் என்று வள்ளுவன் தன்னை இனம் காட்டிக் கொள்ளுகிறான். அப்படி எந்த குரலிலே இனம் காட்டுகிறான் என்கின்ற கேள்வி எழுகிற பொழுது முதல் குரலிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதற் குரலிலே வள்ளுவன் பேசுகிறான். அதிலே யாருக்கு யாரை ஊமையாக்குகிறான் வள்ளுவன் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து அகரமோ அதுபோன்று உலகத்திற்கெல்லாம் முதன்மையானவன் இறைவன் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை அகரம் என்பது தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அகரத்தை சுட்டுகின்றான் வள்ளுவன். சுட்டுகின்ற அடுத்த நேரத்திலேயே வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்,
என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து அகரம் என்பது எப்படியோ, அப்படி அந்த அகரத்தை போன்றவன் இறைவன், அவன் உலகத்திற்கு முதன்மையானவன் என்று சொன்னால், தமிழ் மொழிக்கு இறைவனை உவமையாக்கி தருகிறான் வள்ளுவன் என்று சொல்லுகிற பொழுது, மொழி குறித்து வள்ளுவன் பேசவில்லை என்று சொல்வதிலே எந்தவித நியாயமும் இருப்பதாக எனக்கு படவில்லை. ஆக முதல் குரலிலேயே தமிழ் மொழிதான் தன்னுடைய தாய்மொழி என்பதனை மிக தெளிவாக சொல்லுகிற வள்ளுவன் தன்னுடைய தாய்மொழிக்கு இறைவனையே உவமையாக்கி காட்டுகிறான் என்று நம்மால் பெருமைப்பட முடிகிறது. அவனின் மிகச்சிறந்த எண்ணம், இன்று உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போர்ப்பாட்டுகளுமாக இருக்கின்றன, இந்த உலகத்திற்கு அவன் சொன்னது அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை என்கிற பொழுது உயிரோடு இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை அன்புதான் என்று தெளிவுபடச் சொல்லுகிறான். அந்த அன்பின் வழியது உயிர்நிலை என்று வாழாதவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் மன்னர் மன்னர்களாக இருந்தாலும், மடத்தின் தலைவர்களாக இருந்தாலும், சமயத் தலைவர்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கை என்ன பேசுகிறான், அன்பின் வழியது உயிர்நிலை, மற்றெவ்வுயிருக்கும் என்புசோல் போர்த்த உடம்பு. அந்த அன்பு இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும், எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த மதத்திலே இருந்தாலும், எந்த இனத்திலே பிறந்திருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் அவர்கள் வெறும் உடம்பு உடையவர்களே ஒழிய உயிர் இருந்தும் உயிரற்ற சவங்கள் என்று அவர்களை மிக கடுமையாக சாடுகிறான் வள்ளுவர். அந்த வள்ளுவனின் வழியிலே இன்றைக்கு உலகம் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், எங்கேயும் போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, சண்டை இருக்காது, எல்லை தகராறுகள் இருக்காது, இரத்த சேதங்கள் இருக்காது, மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனாலேதான் வருத்தப்பட்டு சொல்கிறான், உயிரோடு இருக்கிற ஒரு மனித உடம்பல்ல, எல்லா உயிரும் அன்பின் வழியில் இருக்க வேண்டிய, இல்லை என்றால் அது செத்த உடம்பு. அவருக்கு என்னவோ இந்த மனித இனத்தின் மீது, மனித இனத்திலே பிறந்து மனிதர்களாக வாழாதவர்கள் மீது அவனுக்கு வருகிற கோபம் இருக்கிறது, மிகவும் அதிகமான கோபம் என்று சொன்னார். அடுத்து சொல்லுகிறார், சரி துறவின் மீது உங்களுக்கு ஏன் சாமியத்தினை கோபம், ஏன் அதனை இப்படி சொல்லுகிறீர்கள் என்று நாம் கேட்டால், அவர் சொல்லுகிறார் அது இயல்புக்கு புறம்பானது என்கிறார். அது என்ன இயல்புக்கு புறம்பு என்கிறீர்களே, எனக்கு புரியவில்லையே என்றால், இறைவன் மனித குலத்தை படைத்ததே, மனித குலம் ஒன்றுக்கொன்று மேற்கொண்டு பெருகி இவர்கள் வாழ்வதற்காகத்தான் ஆண் என்றும் பெண் என்றும் இத்தனை உருவ அமைப்புகளையும் இறைவன் படைத்திருக்கிற பொழுது அதுதான் இயல்பானது என்கிறார். அப்ப இயல்பான வாழ்க்கை என்பது இல்லற வாழ்க்கை ஒன்றுதான், அது வள்ளுவருடைய முடிவு. அதனால்தான் துறவரத்தை பற்றி பேசுகிற பொழுதுதான் துறவரத்தை புகழ்வது போல, புகழ்ந்து இகழ்வது போல நமக்கு தோன்றும். அப்படி என்றால் துறவை விட எது சிறந்தன, இயல்பினான் இல்வாழ்வான் என்பான். அப்ப இல்வாழ்வான் என்பவன் யார், அவன் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதனாலே முயல்வாருள் எல்லாம் தலை. அதனை விட்டுவிட்டு மற்ற துறவர வழிகளில் அவற்றிலே வெற்றிலே நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்று முயன்று பார்க்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் விட பெரியவன் யார் என்றால் இல்வாழ்பவன். அப்ப உழவன் அடுத்து இல்வாழ்பவன் தான் இந்த வாழ்க்கையை, இந்த மனித குலத்தை செம்மைப்படுத்த முடிந்தவர்கள்.
நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தமிழ்கடல் ஐயா திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் கூறிய செய்திகளை கேட்டோம். ஒரு பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. இன்றைய நிகழ்ச்சியினை திருக்குறள் பற்றி ஒரு நல்ல அழகான ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஆவேசமான பேச்சினை நமக்கு அளித்த திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர்